சங்கராச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞானவர்கள் அருளியுள்ள பொழிப்புரை, 16வது பட்டத்து குருமூர்த்திகள் அருளியுள்ள பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. 8ஆம் சூத்திரத்து 2ஆம் அதிகரணத்திலே ஞானத்தை பற்றி விளக்கிச் சொல்லக்கூடிய பாடல்களிலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. சன்மார்க்கம் சகலகலை புராண வேதம் என்று தொடங்கக்கூடிய பாடலிலே ஞான நெறியானது இத்தன்மைத்து என்று விளக்கி அருளினார் ஆசிரியர். அதன் பிறகு அந்த ஞானத்தினுடைய பல்வேறு படிநிலைகளாக ஞான பூசையை பற்றி விளக்கி கூறினார். அதன் பிறகு அந்த ஞான பூசையாகிய அந்த எழுஞான பூசையிலே பொது சிறப்பு என்ற பேதங்களை சொல்லி அந்த சிறப்பு ஞானத்தை பற்றி விளக்கி சொல்ல வருகின்றார். அதற்கு முன்பாக ஞானமே வீடு பெற்றுக்கு முடிவான வாயில், ஞானமே வீடு பெற்றுக்கு முடிவான வாயில் என்று கூறக்கூடிய கருத்தினை வலியுறுத்துகின்றார் ஆசிரியர். ஞானத்தை தவிர வேறு எதையாவது வீடு பெற்றுக்கு முடிவான வாயில் என்று கூறுகின்ற கருத்தினை மறுத்து ஞானமே முடிவான வாயில் என்று கூறி அருள்கின்றார். விதிவிலக்குகளை அறியாமல் பக்தி நெறி நின்று வழிபடுவோரும் கூட ஞானத்தை சார்ந்துதான் வீடு பெயர் அடைய முடியும் என்று ஆசிரியர் வலியுறுத்தியமையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஞான நெறிய வீடு பெற்றிற்கு முடிவான வாயில், நேரடி வாயில் என்று சொல்லக்கூடிய பாடலையும் நாம் பார்த்து அதற்கு பொருளும் பார்க்க வேண்டும். ஞானத்தால் வீடென்றே நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல அல்லவாம் என்னும் ஊனத்தார் என்கடவர் அஞ்ஞானத்தால் உருவதுதான் பந்தம் உயர் மெஞ்ஞானந்தான் ஆனத்தால் அது போவது அலர்கதிர் முன் இருள்கோல் அஞ்ஞானம் விட பந்தம் அருமுத்தியாகும் ஈனத்தார் ஞானங்கள் அல்லா ஞானம் இறைவன் அடி ஞானமே ஞானம் என்பர். ஞானத்தால் தான் வீடு பேறு சித்திக்கும் என்று எந்தெந்த நூல்கள் எல்லாம் சொல்கின்றன? பிரமாண நூல்கள் அனைத்தும் சொல்கின்றன என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். எவையெல்லாம் நம்முடைய பிரமாண நூல்கள்? நான்மறைகள், புராணம், ஆகமம். ஆக வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள் எல்லாம் ஒருமித்து சொல்லக்கூடிய கருத்து என்னவென்றால் ஞானம் ஒன்றே வீடு பெற்றுக்கு நேரடியான சாதனம் என்பது. இத்தனை பிரமாண நூல்கள் சொல்லியும் அல்லவாம் என்னும் ஊனத்தார் என்கடவர் என்று கேட்கின்றார். நான்மறைகள், புராணங்கள், ஆகமங்கள் ஆகிய பிரமாண நூல்கள் எல்லாம் சொல்லியும் அப்ப அந்த உண்மை எங்கு அறிவித்துக் கொள்ள வேண்டும். நான்மறைகள், புராணம், நல்ல ஆகமம் சொல்ல என்று இருக்கின்றது. சொல்லவும் என்று ஒரு உண்மை எங்கு அறிவித்துக் கொள்ள வேண்டும். அது சிறப்பு உண்மை. அது இத்தனை பிரமாண நூல்களும் எடுத்து சொல்லியும் அப்படியெல்லாம் அன்று என்று மறுத்துரைப்பது சரியாகுமா என்று கேட்கின்றார் ஆசிரியர். ஞானத்தால் வீடு என்றே நான்மறைகள், புராணம், நல்ல ஆகமம் சொல்ல என்று இருக்கின்றது அல்லவா? நல்ல ஆகமம் சொல்லவும் என்று ஒரு உண்மை, அது சிறப்பு உண்மை. அல்லவாம் என்னும் ஊனத்தார் என்கடவர் அல்ல என்று அந்த கருத்தை மறுத்துரைக்கின்ற ஊனத்தார், அதாவது குறைபாடுடையார், அறிவு குறைபாடுடையவர்கள் என்கடவர், அவர்களை நாம் என்னவென்று சொல்வது? அவர்கள் சொன்னாலும் தெளிவு பெற மாட்டார்கள், மறுத்து கூறி பிணங்குகின்றார்கள், அவர்களை தெளிவித்தல் இயலாது என்பது அந்த கருத்து. ஊனத்தார் என்கடவர் ஞானம் தவிர மற்றவையெல்லாம் ஞானம் அல்லாதவை எல்லாம் அஞ்ஞானம்தான். ஆகவே அஞ்ஞானத்தால் பொருந்துவது பந்தம் தான், அதைத்தான் கூறுகின்றார். அஞ்ஞானத்தால் உருவதுதான் பந்தம் என்று கூறுகின்றார். ஆசிரியர் என்ன சொல்ல வருகின்றார் என்றால், முதலில் சொன்னார் ஞானத்தால் தான் நேரடியாக வீடுபேறு கிடைக்கும். இக்கருத்தை வேத புராண ஆகமங்கள் எல்லாம் கூறுகின்றன. சொல்லியும் பிணங்குகின்றவர்களுக்கு நாம் என்ன சொல்வது? அந்த பிரமாண நூல்கள் சொல்லியே கேட்காதவர்கள் நாம் சொல்லியாக கேட்கப் போகின்றார்கள் என்பது கருத்து. சொல்லிவிட்டு இப்போ ஆசிரியர் என்ன விளக்க வருகின்றார் என்றால், ஞானத்தால் தான் வீடு வேறு கிடைக்கும் என்பதை ஆசிரியரே வந்து தகுந்த காரணம் காட்டி விளக்க வருகின்றார். என்னவென்றால், ஞானம் தவிர ஏனையவையெல்லாம் அஞ்ஞானம்தான். ஆகவே அஞ்ஞானத்தால் பொருந்துவது பந்தம் தான் இல்லையா? அந்த பந்தம் நீங்கினா தான் வீடு வேறு கிடைக்கும். ஞானம் தவிர மற்ற அனைத்தும் அஞ்ஞானம். அந்த அஞ்ஞானத்தால் பொருந்துவது, நமக்கு பொருந்துவது பந்தம். அந்த பந்தமே எதனால தான் நீங்கும்? மெஞ்ஞானத்தால் தான் அந்த பந்தம் நீங்கும். மெய்யான ஞானத்தால் தான் அஞ்ஞானமாகிய பந்தம் நீங்கும். இந்த மெஞ்ஞானமும் அஞ்ஞானமும் எவற்றை போன்றவை என்று சொன்னால், மெஞ்ஞானம் வந்து ஒளியை போன்றது, அஞ்ஞானம் இருளை போன்றது. ஒளி தோன்றியவுடன் இருளானது தன் ஆற்றல் கெட்டு ஒடுங்கி விடுவதைப் போல மெஞ்ஞானத்தின் முன்னால் அஞ்ஞான பகுதிகளெல்லாம் மறைந்து போகும். அப்போ அந்த அஞ்ஞானங்கள் எல்லாம் மறைந்து விட்டன என்றால் அதான் பந்தம் நீங்கிவிட்டது என்று பொருள். அப்போ பந்தம் நீங்குது தானே முத்தி. அப்ப ஞானத்தால் தானே அந்த அஞ்ஞான பந்தம் நீங்குது, அதனால ஞானத்தால் தான் முத்தி என்று விளக்குகின்றார். ஞானத்தால் வீடு என்று ஆகமம் புராணம் வேதம்லாம் சொல்லுதுன்னு ஆகம பிரமாணம் காட்டினார், உரை அளவை காட்டினார். இப்போ பொருந்துமாறு பற்றி விளக்கி கூறுகின்றார். ஆமா, எப்படின்னா அஞ்ஞானத்தால் உருவது பந்தம் இல்லையா. இந்த இங்கே நாம் சொல்கின்ற இந்த ஞான நெறி மெஞ்ஞானமாக இருக்கின்றபடியினாலே மெஞ்ஞானம்தான் ஆணத்தால், மெஞ்ஞானம்தான் அதில் உள்ள தான் வந்து அசைதான், அதுக்கு வேற பொருள் கிடையாது. மெஞ்ஞானம் ஆணத்தால், ஆணத்தால் என்பது ஆன அதனால் என்று விரித்துக் கொள்ள வேண்டும். ஆன அதனால், ஆன அதனால் எப்படி இருக்கு, ஆணத்தால் இருக்கு. இந்த ஆணத்தால் பிரிச்சா ஆண் அத்தால்னு பிரியும், ஆணத்தால் ஆண் அத்தால். இந்த ஆண்ல ஒரு அகரம் தொக்கு நிற்கிறது, அதை விரித்துக் கொண்டால், அதை விரித்துக் கொண்டால் ஆண் கூட்டல் வந்து ஆன ஆயிரும். ஆகவே ஆண் என்பதிலே அகரம் தொக்கு நிற்கின்றது. அத்தால் என்பதில் அன்சாரியை இடையே இருக்கின்றது, அத்தால் அது அன்சாரியை இடையே சேர்த்து அதனால் ஆன அதனால் என்பதை ஆசிரியர் ஆணத்தால் என்று எதுகைக்காக அப்படி தொகுத்து கூறினார். இப்படி வழக்கு உண்டா என்று சொன்னால், சுற்றத்தால் சுற்றப்பட ஒழுகல் செல்வந்தான் பெற்றத்தால் பெற்ற பயன் என் திருக்குறளிலே பெற்றத்தால் பெற்ற அதனால் என்பது பெற்றத்தால் என்று இருக்கின்றது, அங்கேயும் எதிரை நோக்கி நிற்கின்றது. அதுபோல இங்கும் ஆன அதனால் என்பது மேல ஞானத்தால் ஊனத்தால் வந்தது இல்லையா, அதுக்கு ஏற்ப எதுகை நோக்கி ஆணத்தால் என்று இருக்கின்றது. ஆன அதனால் என்பது எதுகை நோக்கி ஆணத்தால். அப்ப ஆண் என்பதுல ஒரு அகரம் தொக்கு நிற்கின்றது, அத்தால் என்பதிலே அன்சாரியை தொக்கு நிற்கின்றது. இது விசேட உரையில ஆசிரியர் சொல்லுவார், அப்பவும் பார்க்க இருக்கின்றோம். இங்க என்ன சொல்றாருன்னா, மெஞ்ஞானம்தான் ஆணத்தால் என்றால் மெஞ்ஞானம் உண்டான காரணத்தால், ஆன என்பதுல உண்டான, அதாவது ஆதல் உண்டாதல் விசேட உரை சொல்றார். மெஞ்ஞானம் உண்டானதால் என்ன ஆகும் அப்படின்னா, பந்தம் நீ மெஞ்ஞானம் உண்டானதுனால அந்த அஞ்ஞான பந்தமானது மறைந்துவிடும். எப்படி, அலர்கதிர் முன் இருள் போல் இல்லையா, பந்தமாகிய அஞ்ஞானம் போவது எதை மாதிரின்னா அலர்கதிர் முன் இருள் போல், அதான் சொல்றார். மெஞ்ஞானந்தான் ஆணத்தால் அது போவது, அதுன்னா அந்த அஞ்ஞான பந்தம், அந்த அஞ்ஞான பந்தம் போவது எது போவது மாதிரி தெரியுமா, அலர்கதிர் முன் இருள் போல் என்றார். கதிரவன் ஒளி முன்னால் இருள் எப்படி போகுமோ, அலர் கதிர் அப்படியே அது விரிகின்ற கதிர், ஆமா விரிகின்ற கதிரவன் ஒளியில் ஒளியின் முன்னால் இருள் எப்படி போகுமோ அதுபோல மெஞ்ஞானம் உதயமானால் அஞ்ஞான பகுதிகள் எல்லாம் மறைந்து போய்விடும். ஆகவே அந்த அஞ்ஞானத்திலிருந்து நீங்குதலே பந்தம் நீங்குதல், அஞ்ஞானம் தான் பந்தம். அறிவு பொருளாகிய ஆன்மாவுக்கு அதனுடைய அறிவு விளக்கத்திற்கு தடையாக இருப்பது எது, அது அஞ்ஞானம். அது அந்த எது தடையா இருக்கிறோ அந்த அதுதான் பந்தம், அந்த அஞ்ஞானம் தான் தடையா இருக்கு, அந்த அஞ்ஞானம் தான் பந்தம் இல்லையா. சிவஞானம் தவிர்த்த மற்ற எல்லாம் அஞ்ஞானம் தான். ஆகையினாலே சிவஞானம் அந்த மெஞ்ஞானம் உதயமாகிவிட்டால் அஞ்ஞான பகுதிகள் எல்லாம் ஒளி முன்னால் இருள் போல மறைந்து போகும். அப்போ அந்த அஞ்ஞானம் மறைந்து போயிட்டா பந்தம் நீங்கிவிட்டதுன்னு அர்த்தம், பந்தம் நீங்கிவிட்டது அப்போ முத்தி கிடைக்கிறது. ஆக ஞானத்தால் தான் வீடு வேறு கிடைக்கின்றது என்பதை பொருந்துமாறு பற்றி விளக்கி கூறுகின்றார். ஆகையினாலே அஞ்ஞானத்தை போக்கவல்லது ஞானம்தான், அஞ்ஞானம்தான் உயிர்களுக்கு பந்தம். உயிர்களுக்கு முத்தி என்பது அந்த பந்தத்திலிருந்து விடுபடுவதுதான், அந்த பந்தத்திலிருந்து விடுபடுவதுதான் உயிர்களுக்கு முத்தி. ஆகவே எது அஞ்ஞானத்தை போக்குமோ அதுதான் பந்தத்தை நீக்கும், முத்தி தரும். ஞானம் ஒன்றே அஞ்ஞானத்தை போக்க வல்லது, ஆகவே அதன் மூலம் பந்தத்தை போக்க வல்லது, வீட்டை அருளக்கூடியது. ஆகவே ஞானத்தால் தான் வீடு என்று நூல்கள் சொன்னதை பொருந்துகின்ற முறைமை பற்றி சொல்லி நிலைநாட்டுகின்றார் ஆசிரியர். அஞ்ஞானம் விட பந்தம் அரும் முத்தி ஆகும். சரி, ஆக ஞானம்தான் தலைமையானதுன்னு சொல்லியாச்சு. ஆனா நாம மட்டும் இல்லையே, எத்தனையோ சமயத்தார் ஞானம் ஞானம் என்று சொல்லி வருகின்றார்களே என்று சொன்னால், தார்க்கிகர் மாயாவாதிகள் இவர்கள்லாம் கூட ஞானம் ஞானம்னு வருத்தி வலியுறுத்தி சொல்வார்கள். ஆனால் அவர்கள் சொல்கின்ற ஞானம் எல்லாம் பாச ஞான பசு ஞானங்களாகத்தான் நடக்கும். பதிஞானத்திற்கும் அவர்களுக்கும் அவருடைய கருத்துகளுக்கும் தொடர்பில்லை. நம்ம சித்தாந்தத்தில் தான் பதிஞானம் சொல்லப்படுகின்றது. இறைவனடி ஞானமே ஞானம் என்பர், அவற்றின் வேறாய அந்த தார்க்கிகர் மாயாவாதிகள் சொல்கின்ற அந்த ஞானங்களின் வேறாய பாசஞான பசஞானங்களின் வேறாக விளங்கக்கூடிய இறைவனடி ஞானம் முதல்வன் திருவடி ஞானம் ஒன்றே ஞானம் என்பர், அப்பெற்றித்தாகிய ஞானம் என்பர் என்பார். அப்பெற்றித்தாகிய ஞானம்னா அந்த அஞ்ஞான பந்தத்தை போக்கவல்ல ஞானம், அதுதான். ஆகினாலே இதற்கு நாம் பதவுரையை தழுவி பதப்பொருள் பார்த்தோம். இப்போ சுவாமியுடைய பொழிப்புரையை பார்க்கலாம். மேற்கூறியவற்றால் ஏனையவெல்லாம் ஞானத்தை பயப்பிக்கும், ஞானம் ஒன்றே வீடு வெற்றிக்கு சிறந்த காரணமாவது என்பது வேதம் முதலிய பிரமாண நூல்களுக்கெல்லாம் துணிவாகவும், அவற்றோடு பிணங்கி வீடு வெற்றிக்கு தீக்கை மாத்திரையே அமையும், ஐவகை வேள்வி முதலிய கண்மங்களே அமையும், பக்தி நெறி மாத்திரையே அமையும் என்று இவ்வாறு பிதற்றும் பேதை நீரார் ஒருவாற்றானும் திருட்டற்பாரர் அல்லர் எனவும். அதாவது ஞானத்தால் தான் வீடு என்பதை சிலர் மறுக்கின்றார்கள் அல்லவா, மறுக்கின்றார்கள் அல்லவா. அவர்கள் மறுத்து என்ன சொல்கின்றார்கள் என்றால், தீக்கையாலேயே நேரடியாக வீடுவர் கிடைத்துவிடும், ஐவகை வேள்வி அந்த கண்ம வேள்வி, தப வேள்வி, செப வேள்வி, தியான வேள்வி, இந்த மாதிரி வேள்விகள் சொன்னார்கள் இல்லையா, அந்த வேள்விகளாலே என்ன கிடைத்துவிடும், வீடு பேர் கிடைத்துவிடும். அவையெல்லாம் நாம என்ன சொல்றோம் சித்தாந்தத்தில், அவையெல்லாம் ஞானத்திற்கு வாயில், என்ன ஞானமே வீடு பேற்றுக்கு நேரடியான வாயில் சொல்றோம். தீக்கை அவசியம்தான், தீக்கை ஞானத்திற்கு வாயிலாகும். நம்ம சித்தாந்த சாஸ்திரங்களிலேயே சில இடங்களில் தீக்கையே வீடு பேர் அருளும் என்று சொன்னால் அதை எவ்வாறு கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தீக்கை ஞானத்திற்கு வாயிலாகி ஞானத்தின் வாயிலாக வீடு பேர் அருளும் என்றுதான் அதற்கு பொருள் கொள்ள வேண்டும் என்று பாடியத்திலே சிவஞான சுவாமிகள் அருள் செய்திருப்பார்கள். ஆகையினாலே அந்த பாடியத்திற்கு நுண்பொருள் விளக்கம் என்ற ஒரு விளக்கம் எழுதிய பேராசிரியர் ஆனந்தராசன் ஐயா அவர்கள் குறிப்பிடுவார்கள். அதாவது தீக்கையினால் வீடு வேறு கிடைக்கும் என்று சாத்திரங்கள் சொன்னால் அந்த கருத்தை எவ்வாறு கொள்ள வேண்டும் என்றால், பணம் கிடைத்தால் பசி தீரும் என்று சொல்கின்றோம். பணம் கிடைத்தால் பசி தீரும் என்றால் பணமே நேரடியாக பசியை தீர்க்குமா, பணமே உணவாக அமையுமா, அமையாது. பணமானது உணவு பெறுவதற்கு துணை செய்து, அந்த உணவு தான் நமக்கு பசி தீர்க்கும். அதுபோல தீக்கையானது ஞான பேற்றுக்கு துணை செய்யும், அந்த ஞானம் தான் நமக்கு வீடு பேர் அருளும் என்று விளக்கியிருப்பார். ஆகையினாலே ஞானத்தால் வீடு பேறு என்று சொல்லி எல்லா சாத்திரங்களும் சொல்லும் பொழுது, பிரமாண நூல்கள் எல்லாம் சொல்லும் பொழுது, அவற்றோடு பிணங்கி தீக்கையே போதும், ஐவகை வேள்வி முதலிய கண்மங்களே போதும், அல்லது பக்தி நெறி மாத்திரமே போதும் என்றெல்லாம் மறுத்துரைப்பது அது கண்டனத்துக்குரியது, பிதற்றும் பேதை நீரார் என்று அவர்களை கண்டித்து உரைக்கின்றார் உரையாசிரியர். ஊனத்தார் என்று நூலாசிரியர் குறிப்பிட்டதை பிதற்றும் பேதை நீரார் என்று உரையாசிரியர் குறிப்பிடுவது நோக்கத்தக்கது. ஒருவாற்றானும் திருட்டற்பாரல் அல்லர், இவர்களை ஒரு வழியாலும் தெளிவிக்க முடியாது என்று சொல்லிவிட்டான். சரி, ஞானம் அல்லாதனையெல்லாம் அஞ்ஞானம் ஆகலின் அவ் அஞ்ஞான பகுதிகளால் பந்தமுறுதல் இன்றி வீடு வேறடைதல் கூடாது எனவும், ஞானத்தை தவிர வேறு எதனையாவது வேறு எதன் துணை உண்டாவது வீடு வேறு அடையலாம் என்றால், ஞானத்தை தவிர மற்றவையெல்லாம் அஞ்ஞானம் இல்லையா. ஆக அஞ்ஞானம்னு சொல்லி நாம வந்து ஒதுக்கிவிடலாமா என்றால் ஒதுக்கிவிடக்கூடாது. எதுக்காக சொல்ல வராங்க, அவை நேரடி வாயில் அல்ல. உரையினுடைய தொடக்கத்திலே சொல்லிட்டாங்க இல்லையா, ஏனையவெல்லாம் ஞானத்தை பயப்பிக்கும் சொல்லியிருக்காங்க. சரியை கிரிய யோகம் எல்லாம் ஞானத்திற்கு படிமுறையில் வாயிலாவன, ஞானம்தான் வீடு பேற்றுக்கு நேரடி வாயில். ஆகவே படிமுறையில் வாயிலாக உள்ளவையும் ஞானத்தை நோக்க தாழ்ந்தவைதான், அதனால அஞ்ஞானம்னு சொன்னார் இல்லையா. அவற்றையெல்லாம் கீழாக கண்டு கழித்து என்று ஞானத்தை பற்றிய பாடல சொன்னார் இல்லையா, ஞான நிலைக்கு உயர்ந்தவன் எப்படி இருக்கணும் என்று சொன்னார்கள் அல்லவா. ஆகையினாலே ஞானி கூட ஞானத்தில் சரியே ஞானத்திற்கிறேன் அவற்றையும் செய்ய சொல்லியிருக்கின்றது. ஆகவே அவற்றை எந்த நோக்கிலே இங்கே மறுத்துரைக்கின்றார் என்பதை நான் பார்க்க வேண்டும். அவையே நேரடியாக வீடு வேறு தருமா என்றால் தராது. ஞான நிலை அடையும் போதுதான் ஆணவ மலம் வந்து நீங்குகின்றது. அப்பந்தான் அது வீடு வேறு அடைவதற்கு ஆன்மா சிவப்பேறு வருவதற்கு தகுதியாகின்றது. ஆணவ மலத்தோடு சார்ந்திருந்து கொண்டிருக்கும் போது எப்படி சிவப்பேறு கிடைக்கும் இல்லையா. அதனால மற்றவையெல்லாம் ஆணவ மல சார்போடு கூடி செய்யப்படுபவை, அதனால அவற்றை அஞ்ஞானம்னர். இந்த ஞானத்தை நோக்க மற்ற நிலைகள்லாம் தாழ்ந்தவை தான், அதில் ஐயமே கிடையாது. அந்த நோக்கில் சொல்கின்றார், ஞானம் அல்லாதனையெல்லாம் அஞ்ஞானமாகலின் அவ் அஞ்ஞான பகுதிகளால் பந்தமுறுதலின்றி வீடு வேறடைதல் கூடாதெனவும். அவையெல்லாம் பந்த நிலை தான், ஆனால் பந்தத்திலிருந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றக்கூடிய நிலைகள், சரியை கிரிய யோகம் எல்லாம் முன்னேற்றக்கூடிய நிலைகள்னு சொல்லலாம். ஆனால் பந்தம் முற்றிலும் நீங்கிய நிலைகளா என்று சொன்னால் இல்லை, ஞான நிலை தான் பந்தம் முற்றிலும் நீங்கிய நிலை. அதனால அந்த அஞ்ஞான பகுதிகளால் பந்தமுறுதலின்றி வீடு வேறு அடைதல் கூடாது எனவும். அவ் அஞ்ஞான பகுதிகள் எல்லாம் ஞானத்தின் முன்னால் எப்படி நீங்கி போகும், அவ் அஞ்ஞான பகுதிகள் எல்லாம் ஒளி முன் இருள் போல ஞானத்தின் முன்னர் சக்தி கட்டு ஒளியும், அவை ஒளியவே அவற்றானாய பந்தம் நீங்கும், அது நீங்கவே முத்தி நிலை கைகூடும், ஆகலான் ஞானம் ஒன்றே முத்திக்கு சிறந்த காரணம் எனவும். ஏன் நூல்கள் சொல்லிச்சு என்று காரணத்தோடு விளக்குகின்றார். இத்தனை பெருமான நூல்களும் ஞானம்தான் வீடு வேற்றுக்கு நேரடி சாதனம்னு ஏன் சொல்லுகின்றன, காரணம் இல்லாமல் சொல்லவில்லை, இதுதான் காரணம். ஏன்னா அஞ்ஞானத்தை போக்க வல்லது ஞானம்தான். அஞ்ஞானம் தான் பந்தம். அந்த அஞ்ஞான பந்தம் போனாதான் வீடு வேறு. அப்ப எது அஞ்ஞான பந்தத்தை போக்குமோ அதுதான் வீடு வேற்றுக்கு வழிவகுக்கும். அப்ப ஞானம்தான் அஞ்ஞான பந்தத்தை போக்கும். எப்படி ஒளி அதனோடு மாறுபட்டது இருள், தன்னோடு மாறுபட்ட அந்த இருளை இல்லையா ஒளி தானே போக்குகின்றது. அது மாதிரி ஞானம் அஞ்ஞானம் ரெண்டும் மாறுபட்டவை. அப்ப தன்னோடு மாறுபட்ட இருளை எப்படி ஒளி போக்குகின்றதோ அது போல தன்னோடு மாறுபட்ட அஞ்ஞானத்தை மெஞ்ஞானம் போக்குகின்றது. ஆகவே அந்த மெஞ்ஞானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானம்தான் வீடு வேற்றுக்கு நேரடி வாயில். பந்தம் நீங்குதல் தானே வீடு வேறு, அது எல்லாருக்கும் உடன்பாடு தானே. அஞ்ஞானம் தான் பந்தம். அந்த பந்தத்தை நீக்குவது எதுவோ அதுதான் வீடு வேற்றை அருள்வது. ஞானம்தான் பந்தம், அஞ்ஞான பந்தத்தை நீக்க வல்லது. ஆகவே ஞானம்தான் வீடு வேற்றுக்கு நேரடி வாயில் என்று தெளிவுற விளக்குகின்றார் ஆசிரியர். ஆகவே ஞானம் ஒன்றே முத்திக்கு சிறந்த காரணம் எனவும், ஞானத்துள்ளும் தார்க்கிகர் சாங்கியர் மாயாவாதி முதலியோர் கூறும் ஞானங்கள் எல்லாம் பாசஞான பசுஞானங்கள் ஆகலான் அவையும் பந்தமுறுத்துவனவே அன்றி வீடு எய்துவிக்க மாட்டாமையின் அவற்றின் வேறாய திருவடி ஞானம் ஒன்றே அப்பெற்றித்தாகிய ஞானமாவது எனவும் கூறுவர் அந்நூல்களின் உண்மை உணர்ந்தோர் என்பதா. ஆக வேதங்கள் புராணங்கள் எல்லாம் இந்த தார்க்கிகர் சாங்கியர் மாயாவாதிகளும் கூட உடன்படுவார்கள். அவர்களும் ஆமா வேதங்கள் சொல்வது போல ஞானம்தான் வீடு வேற்றுக்கு சிறந்த காரணம் சொல்வார்கள். ஆனால் அவர்கள் ஞானம் சொல்கின்ற ஞானம் என்பது அதெல்லாம் பாச ஞானம் பசு ஞானம் இவற்றுள் ஒன்றாகத்தான் இருக்கும். ஆகவே அந்த ஞானங்களும் பந்தம் தான். அவர்கள் ஞானம் என்று சொல்பவையும் பந்தங்கள் தான், அஞ்ஞான இருட்பகுதிகள் தான். ஆகையினாலே அவை வீடு வேறு எய்துவிக்க மாட்டான். சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்ற இறைவன் அடி ஞானம் ஒன்றே தான் மேலே சொன்ன அந்த அஞ்ஞான பந்தத்திலிருந்து நம்மை விடுவிக்க வல்ல மெஞ்ஞானமாகும் என்று உரையாசிரியர் நமக்கு தெளிவுற உணர்த்துகின்றார். ஏகாரம் இரண்டும் பெருநிலைக்கண் வந்தன. விசேட குறிப்புரைகளை பார்க்கலாம். ஏகாரம் இரண்டும் பெருநிலைக்கண் வந்தன, அதாவது முதல் அடி ஞானத்தால் வீடு என்றே. இதை எப்படி கொள்ளணும்னா ஞானத்தாலே வீடு என்று, ஞானத்தால் தான் வீடு, ஏனையவற்றால் வீடு வேறு கிடைக்காது என்று ஏனையவற்றை பிரித்தமையால் இந்த ஏகாரம் பெருநிலை. அந்த ஏகாரத்தை நாம இடமாத்தி வச்சுக்கணும். ஞானத்தால் வீடு என்றேன்னு இருக்கு, அந்த என்றே உள்ள அந்த ஏகாரத்தை எடுத்து ஞானத்தால் கூட சேர்த்துக்கணும். ஞானத்தாலே வீடு என்று பதவுலையை பாருங்க, தெளிவா இருக்கும். ஞானத்தாலே வீடு என்று, ஞானத்தால் மட்டுமே வீடு வேறு. அப்போ மற்ற சரியை நெறி இல்லையா, ஒருத்தர் அனுஷ்டானம் பண்ண அனுஷ்டானம் தான் பண்ணாதப்பா ஞானத்தால தான் வீடு வேறு, நீ வந்து ஞான சாஸ்திரம் படிக்கவா, அப்படி இல்லை. ஞானத்தால் தான் வீடு வேறு அது சந்தேகம் இல்லை, ஆனா ஞான நெறிக்கு எடுத்து எடுப்பிலே வர முடியுமா, முடியாது. அதனால அது சரியை கிரியைன்னு பல பழகிதான் வரணும். அதெல்லாம் வந்து யாரும் வந்து மறுக்கவில்லை. கிரியை என மறுவும் அவையாவும் ஞானம் கிடைத்தற்கு நிமித்தம் என்று சார்பு நூலாகிய சிவபிரகாசம் இதனை விளக்குகின்றது இல்லையா. இங்க என்னன்னா கருத்து கருத்து அதை உடன்படணும் இல்லையா. ஞானத்தால் தான் வீடு வருங்கிறத உடன்பட்டுக்கிட்டு நம்ம தகுதிக்கு ஏற்ப நம்ம சரியையில் நிற்கின்றோம் கிரியையில் நிற்கின்றோம் நிற்க வேண்டிதான். ஆக எது நேரடி வாயிலோ அதுக்கு இப்பவுமே நம்ம போக முடியாது, பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த நோக்கிலே சரியை கிரியை பயில்கின்றோம் என்று இப்படி ஒத்துக்கொண்டால் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி சொல்லாமல் இதுவே வீடு வேறு தந்துவிடும், சரியையே தந்துவிடும், கிரியையே தந்துவிடும், அவற்றுக்குரிய தீக்கைகளே வீடு வேற்றை தந்துவிடும் என்றெல்லாம் வாதிடுவது தவறு என்று அறிவுறுத்துவதுதான் இந்த பாடலோட கருத்து. ஆகவே ஞானத்தாலே வீடு என்று சொல்லும்போது அந்த ஞானத்தால் மட்டுமே வீடு வேறு, ஏனையவற்றால் அல்ல என்று ஏனையவற்றை பிரித்தமையால் அந்த ஏகாரம் பெருநிலை. இன்னொரு ஏகாரமும் பெருநிலை சொல்லியிருக்கார். ஏன்னா ஏகாரம் இரண்டும் பெருநிலைக்கு வந்தன, அது இறுதி அடியில ஒரு ஏகாரம் முதல் அடி, அடுத்த ஏகாரம் இறுதி அடியில. இறுதியில இறைவனடி ஞானமே ஞானம் என்பர். சைவ சித்தாந்தம் சொல்கின்ற அந்த திருவடி ஞானமாகிய பதிஞானம் ஒன்றே ஞானம். ஞானம்னா அந்த பந்தத்தை போக்கவல்ல ஞானம். பதிஞானம் ஒன்றே ஞானம் சொல்லும்போது அந்த ஏனை சமயத்தார் சொல்கின்ற பாசஞான பசுஞானங்கள் எல்லாம் மெஞ்ஞானங்கள் அல்ல என்று பிரித்தமையால் இறுதியில வந்த ஏகாரமும் பெருநிலையில் வந்தது. ஆகவே தொடக்கத்தில் வந்த ஏகாரம் ஞானம் ஒன்றாலே வீடு வேறு, ஏனையவற்றால் அல்லன்னு ஏனையவற்றை பிரித்ததுனால தொடக்கத்தில் வந்த ஏகாரமும் பெருநிலை. இறுதியில இறைவனடி ஞானமே ஞானம் என்பர் என்று சொல்லும்பொழுது ஏனையோ கூறுகின்ற பாசஞான பசஞானங்கள் எல்லாம் ஞானம் அல்ல என்று பிரித்தமையால் இறுதியில் வந்த ஏகாரமும் பெருநிலை. அப்புறம் சொல்லவும் என சிறப்புமை விரித்துரைக்க, அது அடியன் குறிப்பிட்டேன் அல்லவா, நான்மறைகள் புராணம் நல்ல ஆகமம் சொல்ல என்று பாடல இருக்கு. சொல்லவும் அப்படின்னு உங்க இடத்துல ஒரு உண்மை, இத்தனை பிரமாண நூல்கள் சொல்லியும் பிணங்குகின்றார்கள் அப்படின்னு பொருள். ஆகவே அந்த சொல்லவும் என சிறப்புமை விரித்துரைக்க தான் இரண்டும் அசை, தான் இரண்டும் அசை, அதாவது இரண்டாம் அடியினுடைய இறுதியிலே மெஞ்ஞானம் தான் என்று இருக்கின்றது. அதுல தான் என்பது அசை சொல்தான், மெஞ்ஞானம் என்பதுக்கு தான் நம்ம குரல் காணணும். அதுக்கப்புறம் இன்னொரு தான் எங்க அப்படின்னா, அதற்கு முன்பு மெஞ்ஞானம் தான் என்பதில் உள்ள தான் ஒரு அசை, அதற்கு முன்பு உருவதுதான் பந்தம் என்று இருக்கின்றது. உருவது பந்தம், அதாவது மேல அஞ்ஞானத்தால் உருவதுதான் பந்தம் என்று இருக்கின்றது. அஞ்ஞானத்தால் உருவது பந்தம் அப்படின்னு இருக்கணும். அதுல உள்ள தானும் அசை நிலைதான். ஆகவே தான் இந்த ரெண்டு தானும் உருவதுதான் என்பதில் உள்ள தான், அப்புறம் மெஞ்ஞானம் தான் என்பதில் உள்ள தான், இந்த தான் இரண்டும் அசை. அப்புறம் ஆணத்தால் ஆன அதனால் என்க, இது அடியேன் வந்து இந்த குறிப்புரை தான் முதல்ல விளக்கணும். ஆணத்தால் ஆன அதனால் என்க. அப்போ ஆன என்று இருக்க வேண்டியது ஆண் இருக்கு, அதனால் என்று இருக்க வேண்டியது அத்தால் இருக்கு. ஆணத்தால் ஆண் கூட்டல் அத்தால் ஆண் இருக்கு, அது எப்படி இருக்கணும், ஆன என்று இருக்கணும். அந்த ஆன என்பதனுள் அகரம் வந்து தொக்கி இருக்கின்றது, தொடை தொடை நோக்கி, எதிரை தொடை நோக்கி தொக்கி நிற்கின்றது. அது மாதிரி அதனால் என்பதுல இடையே உள்ள அன்சாரியையும் தொடை நோக்கி விகாரத்தால் தொக்கி உள்ளது, அதான் சொல்கின்றார் உரையாசிரியர். ஆன என்பதனுள் அகரமும் அதனால் என்பதனுள் அன்சாரியையும் தொடை நோக்கி விகாரத்தால் தொக்கன. தொடைனா இங்க எதுகை தொடை, எதுகை நோக்கி. ஞானத்தால் ஊனத்தால் என்று முந்தைய அடிகளில் இருப்பதற்கு ஏற்ப ஆனத்தால் என்று இது இருக்கின்றது. இதற்கு ஒரு மேற்கோள், பெற்றத்தார் பெற்ற பயன் என்றார் போல. இது திருக்குறள், அது அடியில் குறிப்பிட்டேன். பெற்ற அதனால் என்பது அங்க பெற்றத்தால், அதை மாதிரி இங்க வந்து ஆன அதனால் என்பது ஆனத்தால் இருக்கின்றது. ஆதல் உண்டாதல், ஆன அதனால் என்றால் உண்டான அதனால், அதான் ஆதல் உண்டாதல் என்றார். மெஞ்ஞானம்தான் ஆனத்தால் என்று இருக்கு. மெஞ்ஞானம்தான் என்பதுல தான் அசை, மெஞ்ஞானம் ஆனத்தால், ஆனத்தால விரித்துக் கொண்டால் ஆன அதனால். அப்போ மெஞ்ஞானம் ஆன அதனால் அப்படின்னா மெஞ்ஞானம் உண்டான காரணத்தால், மெஞ்ஞானம் உண்டான காரணத்தால் அது போவது அலர்கதிர்மன் இருள் போல், அந்த அஞ்ஞானம் போவது கதிர்வன் முன்னால் இருள் போவது போல. மெஞ்ஞானம் உண்டானது என்று சொன்னால், அதாவது மெஞ்ஞானம் உதயமானது என்று சொன்னால், அஞ்ஞானம் போவது எப்படிப்பட்டது, எது போவது போல என்றால் ஒளி முன் இருள் போவது போல என்று சொல்கின்றார். ஆகவே ஆதல் உண்டாது. இதனானே பிறையெல்லாம் வீடு வேற்றுக்கு சிறந்த காரணம் அல்லவாதல் இனிது விளக்கி மேலது வலியுறுத்தப்பட்டது. இந்த பாடலால ஞானத்தை தவிர ஏனையவையெல்லாம் வீடு வேற்றுக்கு நேரடி வாயில் அல்ல, ஏனையவையெல்லாம் ஞானத்திற்கு வாயில் இல்லையா, வீடு வேற்றுக்கு ஞானம் ஒன்றே நேரடி வாயில் என்பது இனிது வலியுறுத்தப்பட்டது. மேலது வலியுறுத்தப்பட்டது, மேல வந்து அதாவது ஏற்கனவே சொல்லியிருந்தார், கேட்டு சிந்தித்து தெளிந்து இல்லையா, தெளிந்தால்தான் நிட்டை கூடுதலாகிய இந்த வீடு வேறு உண்டாகும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார் பல பாடல்கள். அதை இந்த பாடல வலியுறுத்தி கூறினார். ஆக இத்துணையும் ஞானத்தின் இயல்பும் அதன் பயனும் பொது வகையார் கூறி இனி சிறப்பு வகையார் கூறுகின்றார். இதுவரை ஞானத்தின் இயல்பை கூறினார், அதாவது பொது வகையான ஞானம் ஓதல் ஓதுவித்தல் கேட்பித்தல், சிறப்பு வகையான ஞானம் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை என்றவற்றின் இயல்பெல்லாம் சொல்லி பயன், ஞானத்தின் பயன் வீடு வேறு என்றது பயனும் பொது வகையாக கூறியிருக்கின்றார். இத்தனை பாடல்களை சொன்னதும் பொது வகையால் சொன்னதுதான், இனிதான் சிறப்பு வகையால் சொல்ல வருகின்றார் ஆசிரியர். நம்ம ஒரே ஆசிரியர் தோட்டு வாய் செய்கின்றார், இனி சிறப்பு வகையார் கூறுகின்றார் என்று. என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஒவ்வொன்றையும் விளக்கி கூறுகின்றார். இது எதை மாதிரினா, முதல்ல வந்து இந்த அதிகரணத்தினுடைய முதல் பாடலே வந்து சரியை கிரியா யோகம் செலுத்தியவின் ஞானத்தால் சிவனடியை சேர்வர் என்று சொன்னார், தொகுத்து சொன்னார். அதை கொஞ்சம் விரித்து இந்த சரியை கிரிய யோக ஞானம் இவற்றையெல்லாம் தாத மார்க்கம் சற்புத்திர மார்க்கம் சகமார்க்கம் சன்மார்க்கம் என்று வழங்குவர், இவற்றுக்கு முத்திகள்லாம் சொல்வார்கள், சாலோகம் சாமீபம்லாம் சொல்வார்கள். இந்த முத்தி வகைகள்லாம் கூறி இவற்றிலே சாலோகம் சாமீபம் சாரூபம்லாம் வந்து பதமுத்திகள், சாகித்யம்தான் வந்து முடிவான பரமுத்தி என்றெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து என்ன சொன்னார் ஆசிரியர், இதுதான் பொது வகையால் சொல்வது இல்லையா, சரியைக்குரிய யோக ஞானம் அவற்றினுடைய வேறு பேர்கள் அவற்றுக்குரிய பலன்கள் இவற்றையெல்லாம் தொகுத்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சரியை என்று சொல்லக்கூடிய தாத மார்க்கம் எப்படிப்பட்டது, என்ன மாதிரியான நெறி அது, அந்த நெறி ஒழுகு எப்படி என்னெல்லாம் செய்வார்கள் இல்லையா, அது மாதிரி கிரியை நெறி எப்படிப்பட்டது, யோக நெறி எப்படிப்பட்டதுன்னு ஒவ்வொரு பாடலாக சொன்னார் இல்லையா, சொல்லிவிட்டு ஞான நெறி எப்படிப்பட்டதுன்னு சொல்லி அது பற்றி பல செய்திகளை ஆசிரியர் விரித்து கூறினார். இனி அந்த சிறப்பு வகையான ஞானங்கள் இருக்கின்றனவே நான்கு, கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை, அது ஒவ்வொன்றையும் கேட்டல் ஞானம் எப்படிப்பட்டது அதுக்கு ஒரு பாடல், சிந்தித்தல் ஞானம் எப்படிப்பட்டது, தெளிதல் ஞானம் எப்படிப்பட்டது, நிட்டை எப்படிப்பட்டது என்று தனித்தனியாக இந்த சரியக்கிரிய யோகம் ஞானம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல்ல ஆசிரியர் விளக்கி அருளியது போலவே கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு பாடலால் விளக்கி அருள்கின்றார். இவ்வளவு செய்திகளை நாம் பெற முடியும் என்றால் அது சிவஞான சித்தியாரில் தான் பெற முடியும். அனைத்தும் சிவஞான போதத்தில் இருக்கின்றன, அதையும் நம்ம மறந்துவிடக்கூடாது. மெய்கண்டா நூல் சென்னையில் கொண்டு சைவத்திரத்தினை தெரிக்கலுற்றான். எப்படி ஆகமங்கள்ல சொன்ன கருத்துக்கள் அனைத்தும் வேதங்களில் இருக்கின்றனவோ இல்லையா, இல்லைன்னு சொல்லவே கூடாது, நமக்கு புலப்படும்படியாக இல்லை. சித்தியாண்ட சொன்ன இந்த சரியை கிரிய யோக ஞானம் இத்தனையும் நமக்கு புலப்படும்படியாக சிவஞானபோதத்தில் இருக்கின்றனவா? இல்லை. இறப்பில் தவம் என்று சொல்கின்றாரங்க, சுருக்கமாக சொல்கின்றார். ஆசிரியர் சொன்னதுதான் இங்க வழிநூல் ஆசிரியர் அவருடைய மாணாக்கர் விரித்து சொல்கின்றார். ஆகவே நமக்கு புலப்படும்படியாக இல்லை, நாம் நமக்கு சொற்களுக்கு தான் பொருள் காண முடியும். அதுக்கு தான் ஒரு சம்பிரதாயத்தில் வர வேண்டும் என்று சொல்கின்றார்கள். தாய்மான சுவாமிகள்லாம் சொல்லியிருக்கின்றார்கள், திருமூலதேவனாயினா சொல்லியிருக்கின்றார், வேத ஆகம இரண்டும் வேதமற்றவை என்று சொல்லியிருக்கின்றார் என்றால் அவர்களுடைய அந்த அருள்நெறி பரம்பரையிலே வர வேண்டும். அந்த பரம்பரையிடம் வந்தவர்களிடம் பாடம் கேட்க வேண்டும். அப்போதுதான் அந்த மரபு தெரியும். மரபு என்று ஒன்றை கொள்ளாவிட்டால் சிவன் சித்தியாரில் சொன்ன எல்லாம் சிவஞானபோதத்தில் சொல்லியிருக்கின்றதா என்று கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? சிவஞானபோத கருத்து சித்தியார் மூலமாகத்தான் தெரிந்து கொள்ள முடியும் என்ற ஒரு மரபிற்கு இணங்கினால்தான் பல உண்மைகள் நமக்கு புலப்படும். ஒவ்வொன்றும் நம்ம அதில் பார்த்தோம்னா இருக்காது. அது மாதிரி இங்க வந்து சிலர் வந்து சித்தியாரில் சொல்லியிருக்கின்றது சிவஞானபோதத்தில் சொல்லவில்லை என்று அப்படி சொல்கின்றார். அங்க வந்து நமக்கு புலப்படும்படியாக சொல்லவில்லை, அவர்கிட்ட கேட்ட பாடத்தை தான் இங்க நூலாக தந்திருக்கின்றார். அது ஆசிரியரே சொல்கின்றார், என்னை இப்பவத்துச் சேரா வகையெடுத்து என் சித்தத்தை தன்னை வைத்து அருளினாலே தாளினை தலைமையில் சூட்டும் என்று சிவபாகவே போற்றிருக்கின்றார். இருவாயிருவதில் அப்படி நிறைய பாடல்களை போற்றிருக்கின்றார். அவருடைய அந்த மெய்கண்டானுடைய நூலை தலையாய பிரமாணமாக கொண்டு இந்த நூலை செய்கின்றேன் சொல்லிவிட்டார். அதற்கு மேல நமக்கு என்ன சாதம்? நூலாசிரியரே சொல்லும் போது ஆகையினாலே இங்கே இந்த சித்தியாருக்கு உள்ள பெருமைகள் புகழ் எல்லாம் வந்து சிவஞான போதத்தை சார், அதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. ஆகையினாலே இப்போது கேட்டல் ஞானம், சிந்தித்தல் ஞானம், தெளிதல் ஞானம், இட்ட ஞானம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பாடல். அதில் கேட்டல் ஞானத்தை சொல்லக்கூடிய பாடலை இப்பொழுது பார்க்கலாம். சூரியகாந்த கல்லின் இடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமா போல் ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும் தோன்ற சூரியனாம் சிவன் தோன்றும் தானும் தோன்றும் தொல்லுலகம் எல்லாம் தன் உள்ளே தோன்றும் நேரியனாய் பரியனுமாய் உயிர்க்குயிராய் எங்கும் நின்ற நிலை எல்லாம் முன் நிகழ்ந்து தோன்றும். இதுதான் கேட்ட ஞானத்தை பற்றி விளக்கி சொல்லக்கூடிய பாடல். இதற்கு பதவுரையை தழுவி பதப்பொருள் காணலாம். சூரியகாந்த கல்லின் இடத்தே செய்ய சுடர் தோன்றியிட சோதி தோன்றுமாகோர் தான் முதல் அடி. செய்ய சுடர் தோன்றியிட, முதல்ல அதை எடுத்துக்கொள்வோம். செய்ய சுடர் தோன்றியிட, செம்மையான கதிரவன் தோன்றவும், செம்மையான கதிரவன் தோன்ற சூரியகாந்த கல்லின் இடத்தே சோதி தோன்றுமாகோ, செம்மையான கதிரவன் தோன்றுகின்றான். அந்த கதிரவனுடைய சந்நிதியிலே, அவன் சந்நிதியிலே என்பதை அறிவித்துக் கொள்ள வேண்டும். அந்த கதிரவனுடைய சந்நிதி மாத்திரையானே சூரியகாந்த கல்லின் இடத்தே சோதி தோன்றுமாகோ. சூரியகாந்த கல் என்பது எப்படிப்பட்ட கல் என்றால் அதன் மீது சூரிய ஒளி பட்டால் அது நெருப்பை உமிழும் என்று சொல்வார்கள். அதுபோல இங்க அதை எடுத்துக்காட்டாக சொல்கின்றார், உவமையாக கையாளுகின்றார் ஆசிரியர். செய்ய சுடர் தோன்றியிட, செம்மையான கதிரவன் தோன்றியிட, அந்த கதிரவனுடைய சன்னதியிலே சூரியகாந்த கல்லினிடத்தே சோதி தோன்றுமாகோ. சூரியகாந்த கல்லிலே நெருப்பு தோன்றுதல் போல, அதுபோல என்ன நிகழ்கின்றது? ஆரியனாம் ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும். ஆரியனாம் ஆசான், அதுபோல மேம்பட்ட ஞானாசிரியன், ஆரியன் என்பது மேம்பட்டவன் என்று அங்கே சொல்கின்றார். மேம்பட்ட ஞானாசிரியன் ஆரியனாம் ஆசான். ஆசான் நீங்க சொன்னது ஞானாசிரியன், அவன் சீடனை கேட்குமாறு சீடனுக்கு உபதேசம் செய்ய வேண்டும், சீடன் கேட்குமாறு உபதேசம் செய்ய வேண்டும் என்ற கருத்தோடு ஞானாசிரியர் எழுந்து வருகின்றார். கேட்பித்தலை செய்வதற்கு அவர் வருகின்றார். கேட்பித்தல் என்பது கேட்க வைத்தல், கேட்குமாறு செய்தல், சீடன் கேட்குமாறு செய்தல், அதான் கேட்பித்தல். ஆகவே கேட்பித்தல் ஞானத்தோடு தோன்றுகின்றார். யாரு? ஆசிரியர்.